இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இப்படியாக ஒரு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. இந்த கதையை படிக்கும்போது இந்த கதையை எழுதினது பிரபஞ்சனா தி ஜானகிராமனான்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு ஒரு இசையை பற்றின ஒரு கதை. பக்ரி அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றின ஒரு கதை. பக்ரி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அதுக்குண்டான உருவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம பஸ்லேயோ ரயிலையோ தெருக்கள்லேயோ எங்கே வேணாலும் பார்த்துருப்போம். சில சமயம் அந்த அறிமுகம், ஸ்னேகம், உறவு இதெல்லாம் வந்து எதுக்கு, இதெல்லாம் தான் வாழ்க்கை அப்படியா அப்படின்னு தோணும். பக்ரியை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு உருவம். அவன் எப்போவும் ஆத்தங்கிற பிள்ளையார் கோவில் வாசலில் தோளில் வெறும் காசி துண்டும் முட்டி வரைக்கும் மட்டுமே நீளக்கூடிய அழுக்கு வேட்டியும் ஒரு பம்மிய தலைமுடியும் தாடியோட விளவலேர்னு திருநீற்று பற்றையோட ஒரு 36 வயசு ஆள்னு வச்சுக்கலாம். அப்படித்தான் இருப்பான் பக்ரி. அவனுக்கு என்ன தொழில் அப்படின்னா, சில சமயம் சமய தூக்குவான், சில சமயம் வண்டி இழுப்பான், என்ன வேலை வேணாலும் பார்ப்பான். அவன்தான் பக்ரி. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வச்ச பேர் பக்ரி. ஆனால் அந்த ஊரில் பல பேர் பக்ரியை பித்துக்குழி, நொண்டி அப்படின்னு எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க. ஆனால் அவன் முகம் எப்பவுமே எதுக்குமே மாற்றம் கொடுத்ததே கிடையாது. அன்னபூர்ணி லாட்ஜ் மேனேஜர் சீனு ஐயர்கிட்ட 4வது முறையாக கேட்டுட்டு நின்னான் பக்ரி. ஒரே கேள்வி தான், மாமா திருச்சேரை கோஷ்டி வரலையா, விடிகாலையில் வண்டி வந்திருக்குமே அப்படின்னு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு மேனேஜருக்கு. போடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. அவரை மீறி வந்த கோபம், ஏன்னா லாட்ரி ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து இப்போயாவது ஒரு அதிர்ஷ்ட தேவதை தன்னை நோக்கி வராதா அப்படிங்கிற அந்த நேரத்தில் இது என்ன தொந்தரவு. சங்கடம் வேறு விதமாக இருக்க வாய் நிறைய அவர் தாம்பூலம் கொதப்பிட்டு இருந்தார். அதை அப்படியே அந்த பேப்பர் மேலே கொட்டி அந்த எண்களும் மறைஞ்சு போச்சு. அதனால் அவருக்கு பயங்கர கோபம். ஏண்டா கட்டையில் போகிறவனே, இந்த திருச்சேரையானுக்கு தாம்பூலம் கொடுத்தவனுக்கே கவலை இல்லை, ஹாயாக இருக்கான், உனக்கு என்ன பொத்துக்கிட்டு அடிக்குது, எத்தனை முறை பதில் சொல்கிறது, இன்னொரு வாட்டி உன்னை பார்த்தேன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் பக்ரி. அவன் அப்படி சிரித்த உடனே அவருக்கு கொஞ்சம் ஸ்ருதி இறங்கிடுது. அவர் கேட்குற, இங்கே வாடா, அது என்ன கண்டவன் காணாதானெல்லாம் மாமா மாமாங்கிற, உன் அக்காள் அவா கட்டின்னு இருக்காளான்னு, அவா பெண்ணை நீ கட்டின்னு இருக்கியா அப்படின்னு திருப்பியும் கேட்கும்போது அதுக்கும் சிரிக்கிறான் பக்ரி. போங்க மாமா, திருச்சேரை தமிழ் மாமா ஏன் இன்னும் வரலை, வண்டி எப்போ வந்திருக்குமே அப்படின்னு கேட்டவுடனே, எனக்கு என்னடா தெரியும், வர வழியில் எவ்வளோ பார்த்து வண்டியை நிறுத்தினாலோ தவில் கணக்காக அம்மா பெரிசா புனகு ஜவ்வாதுன்னு பூசுறவன் பாகவதர் கேட்டார்ப்போ, சரியான அழகன், அவன் எங்கே போனானோ என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். அப்போது இந்த லாட்ஜில் வேலை செய்கிற மாறி கையில் ஒரு பொட்டலத்தோடு வந்து நிற்கிறான். சாமி கும்பகோணம் வத்தலை போயில சீவல் எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னோடனே, கொண்டு போய் 3வது நம்பர் ரூமில் வெய்யி, ஆடு தழை திங்கிற மாதிரி மெல்லுவான் வெத்தலை பார்க்க. உன் மாமன் தாண்டா, அவனுக்கு தான் இந்த சீர்வரிசை, எல்லாம் திருச்சேரக்காரனுக்குத்தான் அப்படின்ன உடனே பக்ரிக்கு ஒரே சிரிப்பு. காலையில் எழுந்து வந்துட்டியாக்கும், பல்ல தேய்ச்சியோ அப்படின்ன உடனே அதுக்கும் சிரிக்கிறான். மாட்டை குளிச்சியோ, மாட்டை, சூரியன் கண்ணை பிடுங்கிறதுக்கு முன்னாடி மாமனை வரவேற்க வந்துட்ட, இந்த தவில்காரனும் எவன் இங்கே வந்தாலும் பக்ரி பக்ரின்னு ஒன்றை தான் தேடுறான். பகவான் எதை கொடுத்தாரோ இல்லையோ லய ஞானத்தை அள்ளி கொடுத்துட்டான். நீ பேஷ்னு சொன்னால் தங்க மெடல் வாங்கினா போல பெருமைப்படுறா எல்லாரும், என்னமோ போ அவன் விளையாட்ட என்னன்னு சொல்கிறது அப்படின்னு பக்ரியை பற்றி சொல்கிறார். பக்ரியோட கதை இது தான். பக்ரிக்கு வந்து ஒரு அபரிமிதமான லயஞானம் உண்டு. ஊரில் எங்கே கச்சேரி நடந்தாலும் அங்கே ஆஜாராயிடுவான் பக்ரி. தமிழ்காரர்கள்லாம் யார், அங்கே அவரோட குணதோஷம் எப்படி, பக்ரியை காட்டிலும் விஷயம் தெரிஞ்சவா யாரும் கிடையாது அந்த ஏரியாவில். பக்ரிக்கு கோர்வையெல்லாம் பேச தெரியாது, ஆ ஒன்று பிசுரடிக்கும். ஆனால் அவன் ஞானத்தை கச்சேரியில் தவிலுக்கு பக்கத்தில் இருந்து அவன் போடுற தாளக்கட்டு காட்டி கொடுக்கும். திருச்சேர் என்ன, திருமருகள், நீடாமங்கலம், எந்த பெரிய லயக்காரர்கள் இருந்தால் கூட அவன் கை தாளத்தை நம்பி தான் தீர்மானம் போடுவாங்க. அப்படி ஒரு கணக்கு, அப்படி ஒரு தீர்க்கம், அப்படி ஒரு நிகா. எப்படி இது, இது எப்படி சாத்தியம்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பமாகவே இருக்கும். பக்ரிக்கு வந்து சுற்றுப்பட்டு இருக்கிற 26 ஊர்லேயும் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய உற்சவம், விழா, விடையாத்தி, அனுமார் கோவிலேருந்து ஆரம்பித்து அம்பாள் கோவில் வரைக்கும் எல்லா கோவிலையும் என்னென்னைக்கு கொடியேற்றோம் தப்போம், யார் வீட்டில் நாலு நாள் கல்யாணம் கச்சேரி எல்லாம் தெரியும். எல்லாம் வாய் பிரச்சாரம்தான். ஒரு சமயம் கோமல விலாஸ் குஞ்சு ஐயர் கூப்பிட்டு சொல்லுவார், டே பக்ரி, நாளைக்கு திருவாரூரில் விடையாத்தி, உன் மாமன் கலியபெருமாள் வரான், தெரியுமா அப்படின்னு கேட்பார். பக்ரி சிரிப்பான். இந்த செய்தியை தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காத்துட்டுருப்பான். கோண்டோ, பக்ரிக்கு நாலு இட்லி கெட்டி சட்னியோடு போடு, பாவம் சாப்பிட்டுட்டு போகட்டும், மகா ஞானஸ்தன், என்ன பண்ண பிச்சாண்டி சொரூபம் அப்படிம்பர். வக்கீல் நானாவையர் ஒரு சமயம் காரில் போயின்னு இருக்கும்போது பிச்சைக்காரங்களுக்கு நடுவில் உட்கார்ந்துருந்த பக்கிரியை டிரைவரை விட்டு கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்லுவார், பாப்பா நாடு குடும்பத்து கல்யாணம்டா பக்கிரி, வார 16ஆம் தேதி, தொடர்ந்து 3 நாள் பெரிய கை, அங்கே பூண்டிக்காரன் என்னவோ நீ முன்னாடி நின்று தாளம் போட்டால் வாசிக்க மாட்டேன்னு சொன்னா நாமே, போகிறான் பிசாத்து, என்ன விஷயம் தெரியுமோ, அவன் கை விளக்கண்ண தாளம் நிற்காது, நழுவிடும், சவுக்கத்தில் சறுக்கிட்டு நிற்பான், நீ அக்ஷர சுத்தமாக தாளம் போடுறேன்னு அவனுக்கு கொஞ்சம் கிலி, நீ வந்துடு, அவன் கிடக்கான் படவா ராஸ்கோல், எவனாவது ஏதாவது கேட்டான் என்கிட்ட சொல்லு, நான் தான் வரேனே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். டிரைவருக்கு என்னமோ மாதிரி இருக்கும், தான் முதலாளி எதுக்கு இந்த மாதிரி ஆள் கூடையெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு அவனுக்கு தோணும். அந்த ரூமில் அந்த கட்டிலில் பெரிய பகுதியை அடைச்சின்னு உட்காண்டிருந்தார். அழகு நல்ல செதுக்கின மாதிரி அழகான தேகம், தொடர்ந்து வாசிப்பு பயிற்சியிலேயே உடம்பு பயிற்சி இருந்த மாதிரி இருந்தது. அவரை பார்த்தாலே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அவர் காப்பியை மெதுவாக உறிஞ்சி குடிச்சுட்டு இருந்தார். மேனேஜர் முன்னாடி பவ்யமாக நின்றுட்டு இருந்தார். பையனை பார்த்து கஞ்சாடை காமிச்சு, ஏய் வெத்தலை பொட்டி எடுத்து வைடா ஜடம், மச மசன்னு பாரு, பிள்ளைவாள் காப்பி குடித்த உடனே வெத்தலை தேடுவான்னு சொன்னேனோ இல்லையா, காலம்பறையே ஆள் அனுப்பி வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி அந்த வெத்தலை பொட்டியை வச்ச உடனே சாவகாசமாக வெத்தலையை தறிக்க ஆரம்பிக்கிறார் அவர். அவரை உடனே மேனேஜரை பார்த்து, பக்ரி வந்தானா அப்படின்னு கேட்டார். வந்தா அறைக்கு அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தார். வந்தான் பிள்ளைவாள், 4 வாட்டி வந்துட்டான், மாமா வந்துட்டாளா மாமா வந்துட்டாளான்னு என்னை பிராண்டி எடுத்துட்டான், இங்கே தான் எங்கேயாவது சுற்றின்னு இருப்பான், வருவான் பிள்ளைவாள், உங்கள் வாசிப்புனா இந்த பயலுக்கு உயிர்னா அப்படிங்கும்போது அழகு தலையை அசைச்சு அதை அங்கீகரிக்கிற மாதிரி தலையசிக்கிறார். உண்மைதான், என் மேலே நீலாமங்கலத்தார் மாதிரி அவனுக்கும் பிரீத்தி அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், காரணம் இருக்கோ இல்லையோ, பிள்ளைவாள் வாசிக்கிறதும் உங்கள் மாமா நீலாமங்கலத்தார் வாசிக்கிறது தான் தவிழ், மித்தவா வாசிக்கிறதுலாம் தாவல் அப்படின்ன உடனே அழகு சிரிக்கிற, சரி நான் ஸ்நானம் பண்ணிட்டு கோயிலுக்கு ஒரு நட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னவுடனே பலகாரம் அப்படின்னு மேனேஜர் கேட்டவுடனே, சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பி சொல்கிறார், அந்த பய பக்ரி வந்தால் இருக்க சொல்லுங்கள், டிஃபன் பண்ணி வைங்க, எல்லாம் நம்ம கணக்காக இருக்கட்டும் அப்படின்ன உடனே மேனேஜர் எல்லாத்துக்கும் சரிங்கிறார். காவேரியில் அவர் குளிக்கும்போது நீர் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் 2 கரையும் தொட்டிண்டு அந்த காவேரி போகிற இடத்துல அந்த கரையில் பள்ளிக்கூடம் விட்டு போகிற பசங்க ஓடும் ஓடுற மாதிரி ஓடக்கூடிய காவேரி இந்த ஆண்டு குறைஞ்ச மாதிரி அவருக்கு இருந்தது. அழகு திரும்பி பார்க்காமையே அந்த பசங்கக்கிட்ட சொன்னார், காவேரி ஜலம் கூட குறைய ஆரம்பிச்சுட்டுடா, என்ன பாவம் பண்ணமோ போ, தஞ்சாவூர்காரனுக்கு கூட சங்கீதத்தில் ஆர்வம் குறைஞ்சிட்டு வர்றதுன்னா பாரு, நாம் சோனாச்சலத்துக்கிட்ட சினிமா பாட்டு வாசின்னு சீட்டு கொடுக்குறான், திருவேழி மலைக்காரரு நாகசுரத்தை வச்சுக்கிட்டு திகச்சு போய் நின்றுட்டார் மாயவரத்தில், எல்லாம் கலிகாலம் அப்படிங்கிறார். அப்படின்னு குளிச்சுட்டு மெதுவாக வெளியில் வராரு. வேப்ப மர கோப்பையை வளைச்சி குச்சி உடச்சி ஒருத்தன் காத்துட்டு இருந்தான். பல்லையும் தொலைக்கிட்டு குளிச்சுட்டு அவர் வெளியில் வரும்போது, அண்ணா அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்றான், சொல்லுடா, பூண்டியார் ஏதோ மனஸ்தாபப்பட்டாரமே, என்ன சங்கதினா அப்படின்னு கேட்குறான். சங்கதி என்னடா சங்கதி, ஆவடியார் கோயில் அண்ணாச்சி கேட்டிருக்கீல்லடா, ஆமாண்ணா, மகா வித்தக்காரர், கல்பனை குத்தால அருவி மாதிரி வரும், கொட்டி தீத்துடுவார், புதுசு புதுசாக புதையல் எடுக்கிற மாதிரி சங்கதிகளை போடுவார், எந்த திக்கால போவாருன்னே சொல்ல முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக ஊசி பின்னால் நூல் மாதிரி பின்னாடியே போகணும், கரணம் தப்புனா மரணம்தான், அவர் ஊதுறாரு பூண்டியான் வாத்தியம், நம்ம பக்ரி முன்னாடி நின்றுட்டு தாளம் போடுறான், ரெண்டு பேருக்கும் தாளம் அத்துப்பிடி, ஒத்தன் பக்ரி மற்றது அண்ணாச்சி, தனியில் ஏதோ ஞாபகமோ பிசகோ விதியோ பூண்டியான் கை பிசகி போச்சு, பக்கிரி தப்புன்னா அண்ணாச்சி வெளுத்து கட்டிட்டாரு. நான் சொல்கிறேன் தப்பு உன்னோடது தான் அப்படிங்கிறாரு. பக்கிரி பக்கம்தான் நியாயம். இந்த குடைச்சல் வேற என்ன, நம்ம ஆளுங்க இருக்கானுங்களே, தோளுக்கு மாலை என்ன கொண்டானா கொண்டாம்மா, தப்பு பண்ணிட்டா திருந்தி கொடானா போடா போடாம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதாவது பக்கிரியோட ஞானத்துக்கு முன்னாடி அந்த பூண்டியார் வந்து வாசிக்கும் போது பசைக்கிட்டதை பக்கிரி சொல்லி காமிச்சிட்டான். அதனால் பூண்டியாருக்கு பக்கிரியை பார்த்தா பிடிக்கல. இதுதான் மனஸ்தாபம். இந்த விஷயத்த அழகு வந்து தான் கூட இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக்கிட்டே வராரு. ஈர வேஷ்டியை போத்திண்டு அவர் அறைக்கு திரும்பும்போது அங்கே பக்கிரி நின்றுட்டு இருந்தான். மாமா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த நிமிஷத்துலேருந்து பக்கிரி வந்து அழகை விட்டு நகரவே இல்லை. அவரோடையே சாப்பிட்டான். அவர் தூங்கும்போது அறைக்கு வெளியில் காத்துட்டு இருந்தான். அவர் எழுந்தப்புறம் அவரோட சேர்ந்து திருப்பியும் வெளியில் போனான். அப்புறம் அவரோட சேர்ந்து அவனும் குளிச்சுட்டு கிளம்பி நெத்தி நிறைய தின்னூரெலாம் பூசிக்கிட்டு அவரோட காஃபி சாப்பிட்டான். சாமி புறப்பாடு 9 மணிக்கு மேலே தான். விடிஞ்சதுக்கப்புறம் தான் நிலைக்கு திரும்பும். 8 மணிக்கு சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டாரு அழகு. பக்கிரி கோவில் வாசலில் வந்து சேர்ந்துடுறதா ஏற்பாடு. அங்கே ராஜப்பா அமுதமாக பொழிஞ்சிக்கிட்டு இருந்தான். அழகு அவருக்கே இருக்கக்கூடிய சுபாவப்படி அவனுக்கு அனுசரணையாக வாசிச்சிட்டு இருந்தார் தவில். பாட்டை போஷிக்கிற மாதிரி லயத்தை ரொம்ப அழகாக வழங்கிறதுங்கிறது அழகோட பாணிங்கிறது ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி ராஜப்பாவுக்காகவும் அழகுக்காகவும் பெரிய ரசிக கூட்டம் வந்திருந்தது. ராஜப்பா யாருன்னா அழகோட அண்ணமகன். அழகுக்கு வயசில் சின்னவன் தான். கச்சேரி பந்தல்லாம் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவான். கச்சேரி முடித்தோடனே பேஸ்டா பயலே அப்படின்னு அவர் சொல்லவும் எல்லாம் உங்கள் கைங்கறி அஞ்சுத்தப்பா அப்படின்னு குழைவான் அவனும். ஆவணி வீதிக்கு வரும்போது 2:30 தாண்டிடுச்சு. அங்கங்கே நின்று வாசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தது கோஷ்டி. மளிகை பரமசிவன் செட்டியார் வீட்டில் விசேஷமாக ஏற்பாடு செஞ்சுருந்த பந்தலில் ராஜப்பா நடக்கட்டும் அப்படிங்கிறான். பக்கிரி இடையில் இருக்கின கட்டின துண்டோட லயித்து போய் தாளம் போட்டுட்டு இருந்தான். அவரே அடிக்கடி சொல்கிறபடி அது 7 கடல் தாண்டி 8வது கடலில் மத்தியில் இருக்கக்கூடிய கொகையில் போகிற மாதிரி அந்த ராட்சசனால் காப்பாற்றப்படக்கூடிய பாரிஜாத செடியிலேருந்து பூவை பறிச்சுட்டு வர மாதிரி இருந்தது அந்த கணக்கு. ஆனால் கடுமையான சாதகம் இருக்கிறவங்களால தான் இதை பண்ண முடியும். உடம்பெல்லாம் அப்படியே காதாக இருக்கிற மாதிரி ஓசையை கிரகிச்சுண்டு அந்த அளவு பண்ணி ஒழுங்கு பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தையே அந்த பனித்துளியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே சொல் ஒன்று ஒன்று தனித்தனியாக அறுத்து எடுக்கிற வைரக்கல் மாதிரி வழங்கினார். விரலும் தோலும் சேரும் போதெல்லாம் சொல் ஸ்ருதி சுத்தமாக வெளியில் வந்துட்டுருந்தது. பக்கிரிக்கு முன்னாடி அங்கே ஒரு அழகான வீடு எழும்பின மாதிரி இருந்தது. தனித்தனி செங்கலாக அவங்க வீடு எழுப்புற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகான வாசிப்பு, அவ்வளோ அழகான தவில். சித்தப்பா வாசிக்கிற அருமையை பார்த்து அப்படியே வியந்து போய் ராஜப்பாவும் வாசிச்சிட்டு இருந்தான். ஸ்தூபி உச்சிக்கு போக போக கூர்மையாயிட்டே இருந்தது. ரொம்ப சூக்ஷ்மமாக போயிட்டு இருந்த அந்த காற்றுல கால் ஊனி அழுந்தி மேலேறி அண்ட வெளியில் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இருந்தது அந்த வாசிப்பு. அப்படி பண்ணிட்டு இருந்தார் அழகு. ரொம்ப இசைவாக லாவகமாக தாளம் போட்டுட்டு இருந்தான் பக்ரி. முத்தாய்ப்பாக ஒவ்வொன்றும் தாளத்துக்கும் கச்சிதமாக உரையாமல் அப்படி உரைக்குள்ளே போகிற வாள் மாதிரி எல்லாமே பொருந்திக்கிட்டு இருந்தது. அந்த கேஸ் லைட்டு வெளிச்சத்தில் இருண்டும் இருளாமலும் இருக்கக்கூடிய பொழுது விடியற காலையில் அந்த ஒளியை தவிர வேறு ஓசையே எந்த பக்கமும் இல்லை. ஏகாந்தமாக இருந்தது. அப்படி எல்லாரும் வாசிச்சின்று அந்த நிசப்தத்தில் அப்படியே கழிச்சின்னு இருக்கும்போது பக்கிரி வேகமாக கத்துறான். மாமா தாளம் தப்பு எடுத்து அப்படின்னு இடிஞ்சு போய் நிறுத்திட்டார் அழகு. ராஜப்பாவும் சித்தப்பாவை பார்க்காம தலையை குனிஞ்சுக்கிட்டான். 1 நிமிஷம்தான். ரசிகர்களோட முகத்தை பார்த்தார் அழகு. இடி விழுந்த மாதிரி இருந்தது எல்லாரோட முகத்துலேயும். பழமெல்லாம் இழந்து போய் சக்கையாக நிற்கிற மாதிரி நின்னார் எல்லாருக்கும் முன்னாடியும். ஒரு எறும்பு மாதிரி, ஒரு துரும்பு மாதிரி. அந்த ஆஜானு பாகு சிரித்து போய் கட்ட விரலான அங்குஷ்டமாக அங்கே நின்றுருந்தார். எல்லாம் 1 நிமிஷம்தான். திருப்பியும் தொடக்கத்துலேருந்து ஆரம்பித்தார். அன்றைக்கி சாமி நிலைக்கு வர 11:00 ஆச்சு. உச்சி நேரத்துக்கு அப்புறம் அழகு அறைக்கு திரும்பினார். பசங்கக்கிட்ட பணம் கொடுத்து தஞ்சாவூருக்கு போய் கதம்பமும் ஐயங்கடையில் தெருவில் அரைச்ச சந்தனமும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பினார். அவங்க போனதும் பக்கிரி கதவடியில் வந்து நின்று மாமா அப்படின்னு சொல்லி சிரித்தான். உள்ளவாடா அப்படின்னு கூப்பிட்டார். அப்புறமா அழகு போய் வாசக்கதவை சாத்திட்டு இவன் பக்கம் திரும்பினார். என்னடா சொன்ன, தாளம் தப்பிட்டதா, எனக்காடா அப்படின்னு சொல்லி அசுரத்தனமாக பக்கிரியை போட்டு அடி அடின்னு அடித்தார். கருங்காலியில் செஞ்ச மாதிரி இருந்த கையும் காலும் இருக்கக்கூடியவர் அழகு. அடி தாங்காமல் கீழே விழுந்து புரண்டாம் பக்ரி. காலால் உதைக்கிறாரு, அவனை எழுப்பி நிற்க வச்சு திருப்பி திருப்பி அடிக்கிறாரு. இந்த கதையை தேனுகா தன்னோட நண்பர்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு இது ஆச்சரியமாக இல்லை சார். நண்பர் கலா ரசிகர் விமர்சகர் தேனுகா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார். யோசிக்கையில் இதுவும் மனுஷத்தனம் தான் அப்படின்னு தோணுது அப்படின்னு தேனுகா சொல்கிறார். மேலும் யோசிச்சுக்கிட்டே இதுதான் மனுஷத்தனம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் என்ன நடந்ததும் அப்படிங்கிறதையும் தேனுகா சொல்கிறார். என்னென்னா, மறுநாள் காலையில் பேசஞ்சரில் ஊருக்கு புறப்படுறார் அழகு. வாத்தியம்லாம் வண்டியில் ஏறிடுச்சு. அழகும் வண்டியில் ஏறப்போனார். மாமா அப்படின்னு அங்கே வந்து பக்ரி நின்னான். அவனை பார்த்த உடனே வயத்தை புரட்டிக்கிட்டு ஒரு பச்சாதாபம் வந்தது அழகுக்கு. அவனை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போனார். ரொம்ப நீச்சத்தனமாக நடந்துக்கிட்டேன்டா பக்ரி, மன்னிச்சிடு, நீ ஞானி, நான் வெறும் தவில்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தன்னோட அழுகியை அடக்கிக்கிட்டார் அழகு. மாமா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அழுதான் பக்ரி. இந்த விஷயத்த தேனுகா சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த நண்பர் கேட்குறாரு, பக்ரி இருக்கானா இப்போ அப்படின்னு. இல்லை, சில வருஷங்களுக்கு முன்னாடி போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல உடனே, சாத்தியம் இல்லை தேனுகா, பக்ரிகள் சாவறதும் இல்லை, அழகுகள் சாவறதும் இல்லை. எப்பவும் நிலையாக இருக்கக்கூடிய இரண்டு பெரிய சக்திகள் தான் இவங்க ரெண்டு பேரும். நமக்கு ரெண்டு பேரும் வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அவன் இருக்கிற வரைக்கும் பல வாத்தியக்காரர்கள் இங்கே வரத்துக்கே தயங்குவாங்க அப்படின்னு தேனுகா சொல்கிறார். இப்போ வருவாங்களே அப்படின்னோடனே ஆனந்தமா அப்படிங்கிறார். இருக்கட்டும், ஒரு நாள் பக்ரி தாளம் பட எழுந்து வருவான் அப்படின்னு இவர் சொல்ல தேனுகாவும் ஒப்புக்கிறார்.